நமக்கு எப்படியும் தொழில்கள் பலகீனங்கள் இருந்தாலும் கட்டுப்படி ஈடுபடும் அப்படி நிற்கும் போதுதான் அந்த உடன்படிக்கை கொடுக்கிறார் கர்த்தர் பிதாவாகிய தேவன். அப்ப பாடி கேட்கிறேன், அப்படி உடன்படிக்கைக்குள்ள வந்தவன் கிட்ட தான் அவர் சொல்றாரு நீங்க பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கும். அப்ப ஏற்கனவே பரிசுத்தம் உள்ளவங்களா தான் நம்ம பார்த்து சாத்திரங்களுக்குள்ளே வந்திருந்தார் தேவன். அப்ப அற்புதம் வந்துட்டு நீங்க சுத்தப்பட்டவங்களா இருக்கணும்னு சொல்றாங்கன்னா இது சரீர சுத்தத்தை பத்தி மாறாக அதையும் சாமி ஒரு மேலான சத்தியத்தை குறித்து இந்த வசனம் பேசும். இதுதான் நம்ம போன வாரத்துல பயன். அப்ப உங்களுக்கு நம்ம மீண்டும் அடிக்கோடி காட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த ஜஸ்டிபிகேஷன் எழப்பட்ட வார்த்தை. இது தேவத்திற்கும் என்ன ஒரு சரியா இருந்தாலும் இந்த சட்டியில பல ஸ்டடி அல்லது பல டாபிக் வந்து திராசம் அது ஒவ்வொருத்தருமே நம்ம முக்கியம். அதுல நீங்க தயவுலேயே வரக்கூடாது. நீதிமான் ஆக்கப்படுதல் என்ற ஒரு தலைப்பு நமக்குள்ள எல்லாத்திலையும் நம்ம இருதயத்துல உயிரோட இருக்கும். எவ்வளவுக்கு அந்த ஜஸ்டிபிகேஷன் பற்றிய உண்மை தெரியுதோ அவர் தான் ஒரு தெளிவான இந்த ஓட்டத்துல ஓட முடியும். அதனாலதான் போன வர விளக்கம் பண்ணோம். ஒரு ஐந்து வழிகளில் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்று நம்ம பார்த்தோம். நீங்க இப்ப சொல்ல முடியுமா அந்த அஞ்சு வழிகள் பார்க்கலாம பண்ணு. திருமையினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், சட்டத்தினால நீதிமன்றங்களாகப்பட்டிருக்கிறோம், அவரை உயிர்த்தெழுதலால நீதிமன்றங்களாகப்பட்டிருக்கிறோம், பயிரா கிரியைகளினால் நீதிமன்றங்களாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிரியைக்கானது ஒரு காலம் ஒரு பயனாக இந்த ஓட்டத்தினுடைய முடிவின் போது நம்ம அப்படி பண்றவர்களாக நிற்கிறோம். பிழை எடுத்தவர்களாக தேவனுக்கு முன்னாடி நீதிமன்றங்களாக நிற்கும். அதான் ரெவலேஷன் ஒரு வசனம் பார்ப்போம். அப்படி நிற்கிறவங்களுக்குதான் வெண்மதிக்க கொடுப்பார். அப்படின்னா ஆக்சுவல் நீதிமன்றம் உண்மையாவே நீதிமானாக நம்மளை எங்க வச்சிருப்பாருன்னா பரலோகத்துல வச்சிருப்போம். பட் இந்த பூமியில என்னன்னா உண்மையிலே நீதிமானா நீதிமான் இல்ல நீதிமான் என்று எண்ணவே படுகிறோம். அப்படி நீதிமானம் பார்க்கப்படுகிறோம். அப்போ அந்த நீதிமானுடைய புல் கேரக்டர் அல்லது குவாலிட்டி 100% நம்ம கூட இருக்குமானா இருக்க முடியாது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது உங்களை குறித்த தேவனுடைய சுத்தம். ஆனால் அந்த வேர்ட் வந்து நமக்கு பார்த்தோம்னா ரொம்ப சுவை கொடுக்கக்கூடிய வார்த்தை. எந்த வேர்ட் கண்டி உங்களை குறித்த யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம எல்லாரையும் தேவன் இந்த பரலோக வாய்ப்புகளை கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த ஆர்வம் கேட்கிற இல்ல இந்த ஒரு கால பகுதிகள் இடத்த யோசிப்போம்னா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை சத்தியத்தினுடைய ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிறார். என்னை விட எப்படியும் கோடி பேர் இருக்கும் போது அவர்களுக்கு தான் கொடுக்காம எனக்கு தேவன் காண்பிச்சிருக்கிறார். எப்படி அனைவரும் தேவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் நான் எப்படி இருக்கணும் நினைக்கிறாரோ என்ன பார்த்துக்கிறாயோ நான் அப்படி படமா இருப்பேன். அதுக்காக என்ன கஷ்ட நஷ்டம் வந்தா கூட பரவாயில்லை. இது அநேக பேர் நம்ம உள்ளத்துல இருக்கும் இந்த எண்ணம். பட் அந்த மாதிரி எண்ணங்கள் எழுதுறது ஓகே நல்லது. இதற்கு பதில் பார்ப்போம். அந்த எண்ணங்களுக்குரிய ஒரு விடை என்னன்னா உங்களை குறித்த நம் ஒவ்வொருவரையும் இந்த ஓட்டத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கிற தேவன் நம்மை பற்றி அவர் என்ன மாதிரியான விருப்பம் சொல்றாங்க என்ன மாதிரியான ஒரு திட்டம் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்கன்னா நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக இது மாத்திரமே தேவையுடைய வேற எதுவுமே வேற என்ன என்ன சொல்லலாம் என்ற உடல எந்த வியாதி இல்லாமல் நாங்க ரொம்ப சௌரியமாக இது வேற நம்முடைய சுத்தமாய் பார்த்தாரா இல்ல பெரிய வீடு வாசல் கட்டி எல்லாருக்கும் மத்தியில நல்ல ஒரு பேர் இருக்கையோன்னு சமயம் இப்படி தேவை நினைக்கிறார்களா? அந்த மாதிரி என்ன நல்லா கூடி முடியும். பட் அவருடைய எண்ணம் என்ன சொல்றாரா, நீங்க பரிசுத்தம் உள்ளவர்கள் அது மாத்திரமே உங்களை பற்றிய என்னுடைய அவரோடு நண்பன் காட்சி உடனடிக்குள்ள கடந்து வந்து ஒவ்வொரு ஒவ்வொருவரை பற்றிய தேவ சுத்தம் என்னன்னா நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆகும். இதுதான் கடந்த இயேசு மலை மக்களுக்கு சொல்றாரு, எங்க அப்பாவுடைய சுத்தத்தை பெறுகிறவன் மாத்திரமே அங்க வர முடியும். அப்ப அப்பாவுடைய சுத்தம் என்ன? அவர் சொல்றாரு நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா ஆகும். பாருங்க இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கான ஒரு விளக்கத்தை தெசலோனிக்கே புத்தகத்துல நாம கண்டுபிடிச்சோம். ஓகே, அது இந்த பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தை இல்லைன்னா பரிசுத்தம் ஆகுவது பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆவது என்ற இந்த வார்த்தையினுடைய எக்ஸ்பிளேஷன் எக்ஸ்பிளேஷன் ஆகக்கூடிய விளக்கம் இது ரிட்டனா பேசுற வார்த்தை என்ன, ஏதோ ஒரு சுற்றியுள்ள அர்த்தத்தை உள்ளடக்கிற வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையின் பொருள் என்ன? இந்த வார்த்தையின் பொருள் நம்ம பார்க்கலாம். இதற்கு ஆங்கிலத்தில் சொல்லிட்டா இந்த பரிசுத்தம் அல்லது பரிசுத்தம் ஆகுதல் என்பதனுடைய ஆவிக்குரிய விளக்கம் என்னன்னா முழுமையாய் நாம் அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை ஏறெடுப்பது. முழுமையாய் நாம் அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை ஏறெடுப்பது இதுதான் பரிசு. ரொம்ப மைக்காசிய விளக்கம், ஆனா இது மிகப்பெரிய தேவர்கள் நமக்கு தெரியாத ஒன்றை நமக்கிட்ட அவர் கேட்கவில்லை. அவர் எதை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை தான் அவர் கேட்கிறார். உங்க கையில நான் எதை கொடுத்திருக்கிறேன் அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. என்ன கொடுத்திருக்கிறார் நம்ம கையில நம்ம நம்ம ஒரு கான்சன்ட்ரேஷன் மைண்ட் கூட அவர் இப்ப கான்சன்ட்ரேஷன் மைண்ட் கூட அவர் இருக்கிறாரோ அவர் பார்த்து கேட்கிறோம். அப்பா என்னை பற்றி உங்களுடைய சித்தம் என்ன கேட்டால் என்ன பேசி சொல்றாங்க, ஒண்ணுமே கேட்டிருக்க நீ உடன்படிக்கை பண்ணிக்கல. அந்த உடன்படிக்கையில உண்மையான நீ வந்த உடன்படிக்கையில என்ன அர்த்தம் இருந்ததோ அந்த கான்சன்ட்ரேஷன் கூட என்ன அர்த்தம் இருந்ததோ அந்த அர்த்தத்தை மாத்திரம் நீங்க வாழ்க்கையாக மாற்று. நீ வாழ்த்துட்டா அதற்கு மேல உங்களை மேல எனக்கு எந்த விதமான கோரிக்கைகள் அதை மாத்திரம் கிளீனா நீங்க வாழ்க்கையா வாழ்ந்துட்டீங்கன்னா போதும். முழுமையாய் அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை ஏறெடுப்பது. முழுமையாய் பாவி உட்கார் மாதிரி இல்ல ஏதோ ஒரு ஏரியாக மாற்றம் அப்படி கிடையாது. இது நம்முடைய உடன்படிக்கை என்பது ஹோல் லைஃப் விஷயம், முழு வாழ்க்கையும் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா இது நல்லா மென்ஷன் பண்ணணும். இந்த உலகத்துக்கு எத்தனையோ இருக்கு சூழல் எதிர்காலத்தில் கடவுள் அவன் வரிசை மறுபடி வாழ்க்கையில் உயிரோடு இருக்கும் போது அவங்களை பற்றி இப்படி திட்டம் வேணுமோ அப்போ அதை அவங்க வேலை படிக்கும். ஆனா இந்த காலத்துல சபை தேர்வு செய்யக்கூடிய காலத்துல இந்த வாய்ப்புகளை வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் எல்லா மக்களவை பற்றிய தேவத்திட்டம் அல்ல. இப்போ இந்த வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிறவர்களை பற்றிய தேவத்திட்டம் என்னன்னா நீங்கள் பரிசுத்த உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் ஒன்று குழந்தையுடைய புத்தகம் 10 31.
ஆகையால் நீங்கள் புதித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவருடைய மக்களை என்று செய்யுங்கள்.
என்ன விஷயத்தில் அர்த்தங்கள் பவுல் விளக்கம் கொடுத்தார்னா நீங்கள் புதித்தாலும் சரி குடித்தாலும் சரி என்ன விஷயம் அதையெல்லாம் எனக்காக சரி தேவனுடைய நாமத்தில் மையமே என்று அப்படி என்ன தேவனுக்காக செய்ய எதை உங்களுக்காக செய்யாது. அப்ப தேவனுக்காக செய்ய என்ன இந்த பிரமாணத்தை நம்ம எழுதுனா இதை யோசிச்சு பாருங்க. தேவனோடு உடன்படிக்கை பண்ணிக்க நம்ம உபத்தும் தேவனை இப்ப முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுதல் இல்ல நேசித்தன்னா என்ன அர்த்தம்? நம்ம எப்படி காட்ட முடியுமோ தேவனை நான் முழு இதயத்தோடு நேசிக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையை பார்த்தா எப்படி காட்ட முடியும்? இப்ப ஒரு இந்து சகோதரராக இருந்தாக்கா அந்த வழிபாடுகள் கிட்ட போகும்போது சில பொருட்கள வாங்கி போய் நான் வச்சு துருப்பண்டுவார் நான் வந்து தேவன் பேசிக்கிறேன். இது அவருடைய விஷயம். ஒரு புது திருஷ்டியா இருக்கோம் தேவன் மேல நம்ம உண்மையான அனுபவிச்சிருக்கிறோம் என்பதை நாம் நடைமுறை ரீதியாக எப்படி காட்ட முடியும்? அது இருக்கிற ஒரே வழி என்னன்னா தேவன் கிட்ட செஞ்சிட்ட உடன்படிக்கை உண்மையா வாழ்வதற்காக வேற எந்த விஷயத்திலையும் நான் தேவனை உண்மையா நேசிக்கிறேன் என்பதை காட்ட முடியாது. இது தவிர முதல் பிரமாணத்தையும் நம்ம அதை பார்க்கணும். இரண்டாவது பிரமாணம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, நீங்கள் உண்மைகளில் உண்மையை நேசிப்பது போல பிறனையும் சொல்லியிருக்கிறோம். இந்த செகண்ட் பிரமாணம் நமக்கு கிடையாது பிறனையேற்றி அப்படி மாதிரி ஆக்சுவலி அது உண்மை அல்ல, அது ஒரு உண்மையான பிரமாணம் கிடையாது. பிரமாணம் எப்படி சொன்னா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் வார்த்தை. அப்ப இந்த வார்த்தைக்கு போடுறதுனா இது போல புது சிருஷ்டிகளுக்கு தான் அப்ளை ஆகும். புது சிருஷ்டிகளுக்கு எப்படி அப்ளை ஆகும்? நான் மற்றவர்கள் நேசிக்கணும். மற்றவர்கள் யாரே உடல் சகோதர சகோதரிகள் ஃபர்ஸ்ட் சகோதரம் நம்மை போல இந்த ஓட்டத்துல உடற்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வந்துட்ட ஏழைய சகோதர சகோதரி இவங்க மேல நம்ம அன்பா இருக்கும். ஆனா அர்த்தம் என்ன சொல்லணும்னா எப்படி அன்பா இருக்கும்? உண்மை நீ நேசிப்பது போல மற்றவர்களை நேசிக்கும். இதுதான் அந்த அன்பு நம்மகிட்ட காட்டப்பட்டு, அதாவது நம்மகிட்ட காட்டப்பட்டு நெக்ஸ்ட் நம்ம மூலமா மற்றவங்களுக்கு காட்டப்படும். அப்பதான் அந்த அன்பு மாய்மாலம் இல்லாத அன்பாக இருக்கும். அன்பு கூடுவது போல நிலையத்தில் அன்பு கூடுவாங்க. இதுதான் அன்பினுடைய நடத்து. இந்த ஓட்டத்துல என்ன ஒரு சகோதரன் ஒரு சகோதரி மற்ற சகோதர சகோதரிகள் மேல அன்பு காட்டணும்னா முதல் விஷயம் அவருக்கு முதல் மற்றவர்கள் நேசிக்கிறது அப்புறம் முதல்ல அவருக்கு அவரை நேசிக்க தெரியும். அவரை நேசிக்க தெரியும் என்ன இருக்கும்? அவர் தேவனோடு பண்ணியிருக்கிறார் உடன்படி. இப்ப நான் இருக்கிறேன்னா எனக்கு புது சிந்தை உடன்படிக்கையின் போது உருவாகிட்ட அந்த கருவு எனக்கு. சோ இந்த கருவை முதல்ல கரெக்டா வளர்த்துறதுக்கு எனக்கு தெரியும். சரியான பாதையிலே இந்த கருவை நான் பராமரிக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அப்படின்னு என்ன இருக்கும்? போராட்டி உதவிகரமா இருக்க முடியுமா? ஆவிக்குரிய முறையில் உதவிகரமா பிரச்சனைகள் அவர்கள் செய்யும் போது இல்ல சில பிரச்சனைகள் அவர்கள் இருக்கும் போது நம்ம அவர்களை பார்த்துக்கிறோம் செய்யும். பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும், இந்த சகோதரர் இந்த சகோதரியை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நமக்கு அவங்க ஒரு அதிர்ச்சி ஆசிரியை வந்துட்டு அதோடு அவங்க நிராகரிக்கக்கூடிய எண்ணங்கள் நமக்குள்ள ஓடுமா இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில அவருக்கு நம்ம எடுத்து சொல்லி புத்தி புகட்டி அவரையும் இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி இருப்போம். இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள தோணும். கட்ட சொல்லாது கற்பனை இல்லைன்னா உதாரண கற்பனை இருக்கு. அது முதல் தேவனை பற்றி இருக்கு, இரண்டாவது முதல் சகோதர சகோதரிகளை பற்றி. அப்ப இந்த இரண்டாவது கற்பனை நம்ம செய்யணும்னா ஒருவேளை மற்றவர்களுக்கு நாம நடந்து கொள்ளுகிற கடத்தை எப்படியோ அதே மாதிரிதான் தேவ மக்களுக்கு நடந்து கொள்வா, இதுல எந்த மாற்றமே கிடையாது. அப்ப அதே விஷயத்துல நம்ம ஒருவேளை ஒரு உண்மையான அன்புள்ளவர்களாக இருந்தால் சகோதர சகோதரிகளுக்கு நம்ம இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அது முதல் விஷயம். நம்ம முதல்ல நம்முடைய ஓட்டத்தை நம்முடைய உடன்படிக்கை வாழ்க்கையை தெளிவுபடுத்த வேண்டும். தெளிவுபடுத்த வேண்டும் எப்படி தெளிவுபடுத்துது, எல்லா விஷயம் தினமும் காலையில் தேவனுடைய சமூகத்தை நாகிறது, சத்தியங்களை தியானம் பண்றதுல இருந்து அநேக போராட்டங்களுக்கு மத்தியில் தேவனை நம்ம உருவாக்குவார். அந்த அனுபவங்கள் தான் கடந்து போகும். இப்படி எல்லாம் போயிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா மற்ற சகோதர சகோதரிகளை பார்க்கும்போது கூட அந்த கடமைங்களை தெளிவாக நம்ம உணர வேண்டும். உணர்ந்து அதற்கு ஆபிக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்லி தேவன் உங்களை வெள்ளப்படுத்துவா இல்லைனா இந்த மாதிரியான முயற்சிகள் பிரச்சுவலா இருந்த அது வந்து ரெடியாகலாம் சொல்லி அவர்கள் அரவணும். இதுதான் வந்துட்டு பிரதானம். ஏன் இப்படி ஒரு இடாவது கற்பனையை கடத்த ஏற்றி சொன்னார் அப்படின்னா முதல் கற்பனையினுடைய உண்மை தன்மை வந்து இரண்டாவது கற்பனையில வெளியாகும். ஒருவேளை முதல் கற்பனையோட முடிச்சுதான் வைங்க இதனுடைய தன்மை முதல் கற்பனை உறுதி அப்ப இரண்டாவது கற்பனையில ரெண்டு விஷயம் இருக்கும். ஒண்ணு என்னுடைய பாடல்களுக்கு நான் அனுபவிக்கிறது, இன்னொன்று மற்ற சகோதர சகோதரிகளுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு உண்மை ரொம்ப முக்கியமான வேதம் தொகுதியினுடைய உண்மை கூட எதைதான் காரணம்னா நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அந்த பரிசுத்தம் என்ன புரிகிறது, தேவனோர் அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பினுடைய வாழ்க்கையை முழுமையாக ஏறெடுக்க இல்லைனா வாழும். இதை தவிர தேவன் தேவை பெரிய விஷயம் வந்து அவர் எதிர்பார்க்கிறது. இந்த புதிய விஷயத்துக்குதான் ஒரு வசனம் பார்க்கலாம், லுக்கால ஒரு வசனம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம நியாயமா இங்கதான் போகணும் அப்படின்னா அப்ப நம்ம உடன்படிக்கை வாழ்க்கை நம்ம போர் கையை முழுக்க ஒரு கம்ப்ளீட் அந்த லைஃப் நம்ம ஏறெடுக்கிறதுக்கு பிராக்டிக்கலா அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு நம்ம போகும். செல்வன் 5:7:4 இந்த பரிசுத்தம் ஆக்கப்படுதல் சாண்டிஃபிகேஷன் என்ற டாபிக்ல அவர் பேசுறார். டாபிக் வேற எப்படி இருக்குன்னா சர்ச் பாவனு சாண்டிஃபிகேஷன், சபை பரிசுத்தம் ஆக்கப்படுதல் அழைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இதில் பேசுறோம். சோ இந்த பிரச்சனைகளை உடலை எப்படி பண்ணுவோம், பாய்ச்சலா இருந்து தியானம். தியானத்தினுடைய தாக்கம் என்ன, தேவன் இந்த உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள அவதரப்பிக்க இந்த பரிசுத்தம் ஆக்கப்படுதல் என்ற ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்தம் என்ன அர்த்தம், தேவனோடு அர்ப்பணித்த அர்ப்பணிப்பை முழுமையாக வாழ்வது.
இதுதான் அவங்க சொல்றாங்க. இதை தவிர நம்ம வேற
பெரிய ஒர்க்கு நமக்கு எதுவுமே நம்ம வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம், இனி இந்த வருஷத்துல வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம லைஃப்லயே ஒரு பெரிய வேலை இல்ல பெஸ்டான விஷயம் இப்ப அது போயிருக்கு. எப்ப உடன்படிக்கை பண்ணமோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் உண்மையிலிருந்து நம்ம பார்க்கணும். ஓகே, இவ்வளவு ஒரு பாயிண்ட். இப்ப அடுத்த பாயிண்ட், இந்த கேண்டிடிகேஷன் பத்தி அடுத்த பாயிண்ட்னா, சகோதரர் ஒரு சில தவறான எண்ணங்களை சுட்டிக்காரு. என்ன மாதிரி எண்ணங்கள்னா, இந்த மாதிரி சயின்டிபிகேஷன் பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்ற பத்தியத்தை ஒரு சில சகோதரர்கள் கேட்ட உடனே அவங்க என்ன புரிந்து போதுவாங்கன்னா, அப்ப நான் பரிசுத்தம் பரிசுத்தம் உள்ளவங்களா மாறணும், அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களா சில சுயங்கிறது சில சுயங்கிரியங்கள் காட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த சுயங்கிரியங்களை காட்டி எப்படியாவது தேவனுக்கு முன்னாடி நான் பரிசுத்தம் உள்ளவங்களா மாறி அந்த சுயங்கிரியங்கள் ஒரு கிரியை என்னன்னா ரொம்ப கைதா இல்லை, எந்த வார்த்தை எதுவுமே பேசுறது உலக மனிதர்கள் யாருமே எந்த விதத்துக்கு எந்த தொடர்பும் போவாங்க, ரொம்ப கைதா, ரொம்ப அமைதி, எந்த கட்சி யாரு கூட கிடையாது அப்படின்னு ரொம்ப அமைதியா இருக்கும். ஏன் ரொம்ப நல்லா இருந்தீங்க நீங்க அப்படின்னு பழகுறீங்க பேசுறீங்க இப்படியே நீங்க அமைதியா இருக்கீங்க கேட்கலாம்னு சொல்லி இல்ல சார். தேவன் சொன்னாரு, நான் பரிசுத்தம் உள்ளவன ஆவதுதான் அவர் திட்டம். சோ நான் பரிசுத்தம் உள்ளவன மாற்றதுக்கு ரொம்ப அமைதியா இருக்காதே நினைக்கிறேன். அமைதியது அவசியம், எண்ணங்கள் அந்த தங்களுடைய அமைப்பு மூலமா சயின்டிபிகேஷனுடைய சுவாசத்தை தங்களுக்குள்ள வளர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு சகோதரர்களுக்கு சில உதாரணங்கள் கொடுப்போம். என்ன மாதிரி உதாரணங்கள் கொடுக்குறா, வசனம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா விஷயத்துல தங்கள் ஏற்றுத்தான் போடி அந்த கட்டளை ஏற்று இந்த பரிசுத்தமாக்கப்படுதல எப்படி அது மாற்ற வசனம் மாற்றிப்போம். கலாத்தியருடைய புத்தகம் ஆறாம் அதிகாரம் 9-10 வசனம்.
நன்மை செய்கிறதில் சோர்ந்து போவாமல் இருப்போமாக, நாம் கலந்து போவாது என்றால் ஏற்ற காலத்தில் அனுப்புவோம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்யப்படுவோம்.
நன்மை செய்கிறது சோர்ந்து போயிருந்தான். அப்போ இந்த பூமியை பொறுத்தளவு நம்ம நன்மை செஞ்சோம்னா அதுக்கு பதில் என்ன வரும், பதில் என்ன வராது, பதில் என்ன வரும், நீங்க நன்மையை செஞ்சா அது நன்மையை சத்தியத்தின் கண்டிப்பா செய்யும் செய்யும்போது அப்படின்னா நான் நன்மை செஞ்சேன்பட்ட தீமை வருது எனவே நான் அமைதியேன் சோர்ந்து போய் நான் அமைதியா வராது அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட் சொல்றாரு, நான் நடந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்தில்
மனிதன் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுத்தோம்.
உப்பு வெளிச்சாவது தெரியும். அந்த உப்பினுடைய தன்மை என்றால் விளக்கினுடைய தன்மை வெளிச்சம். இது ரெண்டுமே வந்து மாறவே எல்லா இடத்துலையும் அந்த ஒரே தன்மை அது தான். இதே மாதிரி தான் நாம எந்த சூழ்நிலையும் தேவ நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் நமக்கு தேவன் வச்சிருக்கிற அந்த ஆளுநர்கள் அதை என்னைக்குமே நம்ம நிறுத்தவும் கூடாது மறந்து வைக்கும். எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கை நடந்தாலும் கட்டல் கொடுத்தவற்றை கட்டலுக்காக நம்ம பயன்படுத்திட்டு போய்கிட்டு அந்த பெருமையும் சொல்ல முடியாது. சரியெல்லாம் எனக்கான நடந்தா இப்ப நம்ம போய்கிட்டே இருக்கும். இது ஒரு பாயிண்ட். பயனா என்ன சொல்றது அப்படின்னா நம்மளுடைய இன்னொடியா இருக்கிற கட்டளை ஏற்றுமதி அவர் காண்பிக்கிறாரு. மற்ற பாதிக்கலாம் அப்போது நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது
அவர்
சொல்லுவாங்க, நேற்று தான் நம்ம கண்ணால அவங்க வேற கண்டிப்பா மறுபடியும் போகலாம். இதுதான் நம்ம நோட் பண்ண வேலை. அப்ப அவர் சொல்லுவாரு, வேற 20-12 மணி நேரம்மா, 11-12 மணி நேரம் வாங்க போட்டு அவர் போவாங்க. சில இடங்கள்ல அப்பந்தர்கள் நடந்துருவாங்க, போய் வாங்க போகலாம், அவரோடு கூட மறுபடி நாம என்ன பண்ணும், அவர் பின்னாடியே போவாங்க. என்ன பாதைகள், என்ன பாட்டு சொல்ல வரணும்னா, தேவன் நமக்கென்று வகுத்து வந்திருக்கிற பாதை ஒன்று இருக்கு. எல்லாத்தோடு நம்ம சுயமா யோசிச்சு அந்த பாதையில இருந்து வெளியே வந்திருக்கார்.
மற்ற உலக கரங்களை காட்டிலும் இதர தெரிவித்துள்ளவர்களால்
ஒழுக்கமுள்ளவர்களாக கடவுளுக்கு கடவுள்கிட்ட சரியான வழிபாடு செய்கிறவர்களாக இதுதான் அதற்கு பரிசுத்த. இப்ப அவர்களை உலகத்தை கண்டது இன்னைக்கு நம்ம சுவிசேஷத்தை வாழ்றோம்.
மற்ற புறஜாதிகளை போல இல்லாம தேவனுக்கான ஒரு
இதுகள் கீழ்படிந்த சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கும். இதான் அந்த நம்மளை தேர்ந்தெடுத்து நடக்கும். இப்ப நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நம்மளை எப்படி தேர்ந்தெடுக்கணும், எதற்காக தேர்ந்தெடுக்கிறான், இல்ல இந்த தேர்ந்தெடுப்பு நமக்கு எப்படி நடக்குதுன்னா ஒரு உடன்படிக்கையோட தாரணம். அப்போ உடன்படிக்கையில ஒரு அர்ப்பணிப்பு இல்லைன்னா ஒரு கமிட்மெண்ட் பண்ணணும். அப்பா நான் இப்படி நான் இப்படி இருக்கிறேன், இதெல்லாம் புரிஞ்சு நம்ம அர்ப்பணிப்புக்குள்ள வரோம். அப்படி வரும்போது தேவை என்ன சொல்றாங்க, வேற எட்டா எதுவுமே கேட்டுருக்காரு. அப்போ எதே மக்களுக்கு நம்ம யூஸ் பண்றாங்க. நீ அர்ப்பணிக்கிறீங்க, இந்த அர்ப்பணிப்பை சரியானபடி வாழ்க்கையாக வாழ்ந்து முடியும்.
அதற்குரிய உருவாக்கத்திற்குரிய முயற்சிகளும் நமக்குள்ள அதிகமாக இருக்கும்.
சேர்ந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அவங்க கரெக்டா கீழ்படுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எதிரிகள் யாராவது உருவாகலாம். தேவனுக்கு கரெக்டா ஒரே காட்டுறாங்க, யாராவது எதிரிகள் அவங்க பக்கத்துல வர முடியுமா? வர முடியாது. ஆனா நமக்கு நம்ம கரெக்டா தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தோம்னா அப்பதான் எதிரிகள் வருவாரு நமக்கு. அப்பதான் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய இல்ல எதிரிகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஆத்மாவே நமக்கு கிடைக்கும். எப்போ கரெக்டா வாழணும் உடலகத்துக்கான காலத்துல அவங்களுக்கான பரிசுத்தமாக்கப்படுதல் பார்த்து போயிருக்கும் போது உடலகத்துக்கு சூழல் எப்படி இருக்கும்? சாத்தான் என்ன ஆயிருக்கும்? கட்டப்பட்டிருப்பார். பாலம் ஏன் இருக்கிற அப்படியே இருக்கப்பட்டு புரிஞ்சிருக்கும் அவங்களை நிலையெல்லாம். அப்ப ஒன்லி இருக்க
கட்டுரை
வீக்ல படிக்கிறோம் இல்ல நிறைய ஆதிக்கமும் கேட்கிறோம், இது உச்சகட்டமா தேவனுடைய ஊழியர்கள் பங்கெடுக்கிறோம். அதாவது தேவங்கன்னா நிறைய நேரம் பார்த்து தேவனுக்கு விரோதமான காரியத்தை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம தேவன் நீ பாதுகாத்துக்காக என்ன இருக்கணும்னா அதான் எடுத்து நமக்கான தூதர்கள் தேவன் நாம கூட இருக்கிறாங்க, அவருடைய தூதர்கள் நமக்காக அனுப்பப்பட்டிருக்காங்க. கத்தரையை சொன்னதாக தெரியும் வாசிக்கிறதா மற்ற 20:19 நம்ம பார்க்கிறோம். இந்த 20 முடிவு வரையிலும் சகல நாட்களின் நாட்களோடு கூட இருக்கு. இவ்வளவு பாதுகாப்பு நமக்கு இருக்கு. அதே சமயம் கஷ்டம் இருக்கு. மற்ற எல்லா பகுப்பாளையில இந்த சபை பகுப்பாளுக்கு பிரச்சனையும் அதிகம். ஆனா இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா ஒரே விஷயம் நமக்குரிய விவாதம் அதுக்கு
அப்பவே சர்டிபிகேஷன் ஆரம்பிச்சு. ஆனா சர்டிபிகேஷன் உள்ள இருக்கிறதே நமக்கு தெரியும்.
ஒரு போயிட்டே இருக்கும் போது ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தெளிவா புரியும் இந்த ஓட்டம் தான் என்ன. உண்மையிலேயே தேவன் நம்மை தேர்ந்தெடுத்தால் எப்படி பார்க்கலாம் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கலாம். இது கிளியா நமக்கு போதிக்கலாம். எப்ப அப்ப நமக்குள்ள அந்த உணர்வுகள் வந்தோ சகோதரர் சொல்றாரு அப்பதான் இந்த சர்டிபிகேஷன் என்பது ஒரு பிரிட்டா நமக்குள்ள ஒரு பெரிய ஆரம்பமாய் நமக்குள்ள ஆரம்பிக்கும். அதுவரை இருந்துட்டுமே இருந்துச்சு, பட் அந்த பாயிண்ட்ல தான் அது ஒரு பெரிய ஆரம்பமாக ஆரம்பிக்கும். அப்ப ஆரம்பிச்சுட்டு என்ன நடக்கும் அதோட வேகம் அது ரொம்ப அதிகமாக நமக்குள்ள அது வரஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி பிரிட்டா கலைஞ்சுன்னா அதனுடைய முடிவு மரணம் பறந்து தேவரோடு கூட இணையக்கூடிய சூழலுக்குள்ள நம்மை கொடுக்கும். அப்ப இதுதான் பார்ப்போம் கான்சன்ட்ரேஷனுக்கும் சர்டிபிகேஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ்? கான்சன்ட்ரேஷன் ஆரம்பிக்கும் போது சர்டிபிகேஷன் ஆரம்பிச்சிடும், ஆனால் அந்த ஓட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் தான் தெளிவாக புரியும் இந்த ஓட்டம் தான் எப்படி மாறும். அது வரைக்கும் இருப்போம் அப்படியே அது இருந்து ஏற்கனவே ஏற்கமா மாறி மாறி போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் புரியும் இந்த ஓட்டம் தான் என்ன, இதுக்கு நம்ம எப்படி மாறணும், தேவன் நமக்கு என்ன சூழல் அனுபவிச்சிருக்கா புரியும். அப்ப எப்போ புரிஞ்சு வாழலாம் என்று முடிவு எடுக்கணும். அப்ப சர்டிபிகேட் நமக்குள்ள ஒரு பெரிய ஆரம்பமாய் ஆரம்பிச்சு அது வளர்ந்துகிட்டே இதுதான் இந்த ஒரு சின்ன பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கையில் இருந்து சர்டிபிகேட் ஸ்டார்ட் ஆகிறவரைய சிலருக்கு ஒரு வருஷம் ஆகலாம், சிலருக்கு ரெண்டு வருஷம் ஆகலாம், சிலருக்கு நிறைய வருடங்கள் இருந்தா அந்த ஒரு பின் பாயிண்ட் வாழ்க்கையில மீட் பண்ணியா சந்திச்சியா இது தேவனுக்கு தான் தெரியும் நம்ம அதை வழிகாட்டு. இந்த சர்டிபிகேட் விஷயத்துல புரிஞ்சுக்கணும். இப்ப பயனாக ஒரு பாயிண்ட் பார்த்து நம்ம பிடிக்கலாம். இந்த பரிசுத்தமாக்கப்படுறது எவ்வளவு முக்கியமானது என்று நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறோம். தேவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் உள்ளதாக அவருடைய பிள்ளைகள் இந்த புது சிருஷ்டி பிள்ளைகள் வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் இந்த பரிசுத்தமாக்கத்துல நாம வளர்ந்ததும் வளராததும் யார் செய்யும்? நாம இந்த பரிசுத்தமாக்கப்படுறது காலத்துல தேவன் சொல்றாரு நீ ஆகணும் என்பதே என்னுடைய சித்தம். இதுல ஆகிறது ஆகாதது யார் செய்யும்?
எந்த விதமாக
நம்முடைய வளர்ச்சிக்கு முதல் பணி யாரா வச்சிருந்தா நம்ம தான். அதான் நிறைய இடத்துல கரெக்டா சொன்னாங்க, இந்த பூமியில அவர் வாழ்ந்த போது நிறைய அர்த்தம் அடையாளம் வச்சார். அப்படி அது வாழ்வதற்கு முதல் குறிச்சு கேட்பாங்க, உன்னை குணமாக்க முடியும் என்று என்னால் முடியும் என்று விசுவாசம் கிடையாது கேட்பாங்க. ஆமா, அப்படி சொன்ன உடனே என்ன பண்ண உடனே சொல்ல இதே தான் நம்ம சொல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வளர்க்கணும்னா அதுக்கு முதல் படி நம்ம தான் இருக்கு. நம்ம யோசிச்சு இந்த செப்பு எடுத்து வைக்க எவ்வளவு பிரச்சனை போராட்டமோ அப்படின்னு யோசிச்சு செப்பு எடுத்து வைக்காம என்னன்னா நம்ம என்னைக்கு எடுத்து வைக்கிறோமோ அன்னைக்கு வரைக்கும் தேவம் அப்படின்னு பார்த்துட்டே நம்ம எல்லாரும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, நம்மளே நிலமா பண்ணிருக்கோம், நம்ம பக்கத்து உள்ளவர்களாம் வளர்றாரு, இவர் கிட்டா வந்தாரா இவரோட நிலமா வளர்றாரு, நம்ம நிலமா அப்படியே இதுக்கு தேவம் காரணம் அல்ல, எந்த மனிதனுடைய சூழ்ச்சியின் காரணம் அல்ல, நாம வளர்ச்சி வீழ்ச்சி இது யார் கையில் இருக்கிறான், நம்ம கையில் நம்ம ஒவ்வொருத்தரும். அதனால நம்ம எந்த சூழ்நிலையும் எந்த விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பின்வாங்க கூடாது, தைரியமாய் கடந்து அதுதான் இந்த பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாங்கிற இந்த ஒளி இந்த சத்தம் நம்ம இருதயத்தில் ஆழ்ந்து உங்களுக்கு நாம் இசையுமே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்கு முயற்சிகளுக்கு முதல்ல விரும்பணும். அப்பா உங்க பிரியமா வாழ விரும்புறேன், இந்த தீயிலிருந்து விடுதலை மூலியமா வாழ விரும்புறேன் என விரும்பணும். அந்த விருப்பத்தின் கண்டிப்பா அது வேகமா இல்ல உண்மையிலே விரும்புறாங்க அது பார்த்துதான் தேவன் வருவான். ஏன்னா அவர் மனிதன் அல்ல, அவர் ஏமாறு, அவர் தேவன். அவர் ஒரு விட தொடர்பு வைக்கிறார்னா அதுக்கு அவர் ஏற்ற பாத்திரமாக காணப்பட வேண்டும். இதுவரை பொறுமையோடு கேட்கக்கூடிய யாருக்கும் என்னுடைய நம்பிக்கையை நான் தெரியப்படுத்துகிறேன். ஆமாம்.